அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் திரிபோலி சர்வதேச விமான நிலையத்தை கைப்பற்றியிருக்கும் இஸ்லாமிய ஆயுததாரிகளையும் அவர்களின் கூட்டாளி அணிகளையும் லிபியாவின் புதிய நாடாளுமன்றம் கண்டித்திருப்பது குறித்த செய்திகள், யாழ்ப்பாணத்தில் நாய்கடிக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை திடீரென்று அதிகரித்திருப்பது ஏன் என்பது குறித்த தகவல்கள்,
உண்மையில மகிந்த சிந்தனையின் கீழ் நாய்களை கொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்கின்றது, எனவே நாய்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கின்றது. தெருவில் வைத்தியசார வளவில் ஒவ்வொரு வீட்டிலுமே நாய்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது. இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது.
தமிழ்நாட்டின் மறைந்த முதல்வர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குமாறு திமுக திடீரென்று இன்று கோரியிருப்பது ஏன் என்பது குறித்து அந்த கட்சியின் கருத்துக்கள்,
ஒரு கோரிக்கை வைப்பதற்கு திடீரென்று முன்பின் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோரிக்கை என்பது தேவைப்படுகிற போது அல்லது தோன்றுகிற போது வைக்கப்படுவதுதான். அதன்படி இந்த அண்ணா அவர்களுக்கு சற்று காலதாமதமாக இருப்பதாக நினைத்தாலும் இந்த கோரிக்கை நியாயமானது
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் தாம் பலமாக திகழ்கின்ற டொனட்ஸ்க் நகர தெருக்களில் தமால் பிடிக்கப்பட்ட யுக்ரைனிய படையினரை அணிவகுக்க செய்திருக்கின்றார்கள். அந்த படையினரின் அணிவகுப்பை நோக்கி அங்கு தெருக்களில் வரிசையாக நின்ற ஆட்கள் பாசிஸ்டுகள் என்று கோஷமிட்டார்கள். இது ஒரு அருவறுப்பான நடவடிக்கை என்று கூறி யுக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் இதனை கண்டித்திருக்கின்றார். யுக்ரைனின் சுதந்திர தினத்தில் அடுத்த 3 யுக்ரைன் ராணுவத்துக்கு ஆயுத தளவாட வசதிகளை மீள ஏற்படுத்துவதற்காக 3 பில்லியன் டாலர்களை ஒதுக்கப் போவதாக அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்கள் பேசிய நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக யுக்ரைன் உண்மையான ஒரு போரில் ஈடுபட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஒரு நிலையான ராணுவ அச்சுறுத்தலை அது எதிர்நோக்குவதாகவும் அவர் தலைநகர் கியேவில் ஒரு ராணுவ வகுப்பில் பேசியிருக்கின்றார்.
திரிபோலி சர்வதேச விமான நிலையத்தை கைப்பற்றியிருக்கின்ற இஸ்லாமிய ஆயுதாரிகளையும் மிஸ்ராட்டாவைச் சேர்ந்த அவர்களின் கூட்டாளி அணிகளையும் லிபியாவின் புதிய நாடாளுமன்றம் கண்டித்திருக்கிறது. அவர்களை ஒரு பயங்கரவாத கூட்டணி என்றும் நியாயப்படி அவர்கள் இலக்கு வைக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இந்த நாடாளுமன்றம் சட்டபூர்வமானது அல்ல என்றும் இஸ்லாமியவாதிகள் பெருவாரியாக ஆதிக்கம் செலுத்தும் பொது தேசிய கவுன்சிலை மீளவும் கொண்டு வர வேண்டும் என்றும் கூட்டணியின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மிஸ்ராட்டா படையணிக்கும் தலைநகருக்கு மேற்காக இருக்கின்ற ஜிண்டான் பிராந்தியத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய எதிர்ப்பு அணிக்கும் இடையே நடக்கும் ஆயுத குழு மோதல்களை நிறுத்துவதற்கு வெளிநாட்டு தலையீட்டை வரவழைப்பதற்காக 11 முன்னர் நாடாளுமன்றம் வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடுவதற்கான மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளின் ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமடைந்திருக்கின்றன. தமது பதில் நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக எகிப்து, ஜோர்டான், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராட்சியம் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு ஒன்றை சவுதி அரேபியா கூட்டியிருக்கின்றது. சிரியாவின் பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது என்று எகிப்திய வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஈராக்கிய பிரச்சினையில் முக்கிய பங்காற்றி வருகின்ற ஈரானின் வெளிவிவகார அமைச்சரை பாக்தாத்தில் ஈராக்கிய புதிய பிரதமர் ஹைதர் அல் அபாதி அவர்கள் சந்திக்கின்றார்.
இஸ்ரேலிய எல்லைக்குள் இருக்கின்ற ரேஸ் கடவை பகுதியின் மீது காசாவிலிருந்து மோட்டார் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தமது இலக்குகள் எட்டப்படும் வரை காசா ஆயுததாரிகளுக்கு எதிரான தமது தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகு அறிவித்து சிறிது நேரத்தில் இந்த மோட்டார் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆயுதாரிகள் இயங்குகின்ற எந்த ஒரு கட்டடத்திலிருந்தும் வெளியேறும்படி பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலிய பிரதமர் எச்சரித்திருந்தார். ரேஸ் கடவை பகுதியில் 1 குறைந்தது 40 குண்டுகள் வீழ்ந்து வெடித்திருப்பதாக நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். அவ்வேளையில் இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்ற 10 கடவை கட்டடத்தின் கீழே பதுங்கி தப்பியிருக்கின்றனர்.
மத்திய ஈரானில் நட்டன்ஸில் இருக்கின்ற அணு ஆலைக்கு அருகே இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய செய்தி சபை தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆளில்லா விமானம் ராடரின் கவனத்தில் இருந்து தப்பித்துச் செல்லக்கூடிய ஸ்டெல்த் வகையைச் சேர்ந்தது என்று செய்திகள் கூறுகின்றன. யுரேனிய செறிவூட்டல் ஆலை உள்ள வான்பகுதிக்கு செல்லும் முன்னதாக அது விமான எதிர்ப்பு ஏவுகணைகளால் சுட்டுவீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது.
சிரியாவின் வடக்கு மாகாணமான ரக்காவில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி விமானப்படை தளத்தையும் ஐஎஸ் போராளிகள் கைப்பற்றிவிட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. தாப்கா விமானப்படை தளம் முழுமையாக ஐஎஸ் போராளிகளின் வசம் விழுந்துவிட்டதாகவும் விமானப்படை வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரியாவின் மனித உரிமை நிலவரத்தை கண்காணிக்கும் குழு தெரிவித்திருக்கிறது. விமானப்படை தளம் வீழ்ந்துவிட்டதை சிரியாவின் அரசு செய்தி நிறுவனமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் அரச படைகள் வெற்றிகரமாக மீள ஒருங்கிணைத்து வருவதாகவும் அந்த செய்தி கூறியிருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. திரிபோலி சர்வதேச விமான நிலையத்தை கைப்பற்றியிருக்கும் இஸ்லாமிய ஆயுததாரிகளையும் அவர்களின் கூட்டாளி அணிகளையும் லிபியாவின் புதிய நாடாளுமன்றம் கண்டித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
ஒரு மாத காலமாக நடந்த சண்டைக்கு பிறகு ஒரு ஆயுத குழுக்களின் கூட்டணி திரிபோலியில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையத்தை கைப்பற்றியிருக்கின்றது. விமான நிலையத்தை 3 வருடங்களாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஜிண்டான் ஆயுதக்குழுவிடமிருந்து மிஸ்ரட்டா மற்றும் ஏனைய நகரங்களைச் சேர்ந்த இஸ்லாமியவாத தொடர்புடைய படைகள் கைப்பற்றியிருக்கின்றன. இஸ்லாமியவாதிகளின் இந்த நடவடிக்கையை லிபியாவின் புதிய நாடாளுமன்றம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது. 2011 முமர் கடாபியை வீழ்த்திய போட்டி குழுக்களுக்கிடையிலான வன் செயல்கள் லிபியாவில் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றன. சண்டை காரணமாக லிபியாவின் இந்த சர்வதேச விமான நிலையம் 1 மாதமாக மூடி கிடக்கின்றது. ஜூலையில் சண்டைகள் ஆரம்பமானது முதல் 100 கணக்கானோர் பலியானதுடன் பல மில்லியன் டாலர்கள் பொறுமதியான சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. லிபியாவின் புதிய நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை விமான நிலையத்தை கைப்பற்றியவர்களை பயங்கரவாதிகள் என்று விவரித்திருக்கின்றது. லிபியாவின் முக்கிய நகரில் நடக்கின்ற பன்செயல்கள் காரணமாக டொபுருக்கில் செயற்படுகின்ற நாடாளுமன்றம் இந்த ஆயுதக்குழுக்கள் தமது குழுவை கலைத்துவிட்டு தேசிய ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றது. ஆனால் எவரும் தமது ஆயுதங்களை களைவதாக இல்லை. ஆனால் இந்த புதிய நாடாளுமன்றத்தை சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கின்ற மிஸ்ரட்டா தலைமையிலான ஆயுதக்குழுவின் சார்பிலான பேச்சாளர் ஒருவர் பழைய இஸ்லாமியவாத நாடாளுமன்றம் மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். எமது நாட்டை காப்பதற்கான இந்த பணிகள் இருந்து சுதந்திர லிபியாவுக்கான போராளிகள் என்றும் பின்வாங்க மாட்டார்கள். புதிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் எவரையும் தாக்காமல் நாங்கள் விடமாட்டோம். இஸ்லாமியவாத அரசாங்கத்தை மீண்டும் ஏற்படுத்துவோம். எமது நாட்டின் இறைமையை காப்பது எங்களுடைய கடமையாகும் என்றார் அந்த பேச்சாளர். இனம் தெரியாதோரால் இந்த ஆயுதக்குழுவின் மீது விமான தாக்குதல் நடத்தப்படுவதாக வந்த தகவல்களை அடுத்து அவர் இவ்வாறு பேசியிருக்கின்றார். திரிபோலி நகரின் புறநகர் பகுதியில் துப்பாக்கி மோதல்கள் தொடர்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக நாட்டின் அரசியல் கட்சிகளும் ஆயுதக்குழுக்களும் தரப்பு மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த மோதல்களை இஸ்லாமியவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையிலான மோதல் என்று தெளிவாக வரையறுத்து கூற முடியாது இருப்பதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். சில ஆயுதக்குழுக்கள் தமது தொடர்ச்சியான இருப்புக்கும் அதிகாரத்துக்குமாக மோதிக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வன்செயல்களிலிருந்து தப்புவதற்காக 1000கணக்கானோர் தமது வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். கடாபியின் ஆட்சி வீழ்த்தப்பட்டு 3 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஆயுதக்குழுக்குடன் ஒப்பிடுகின்ற பொழுது லிபியாவின் போலீஸும் ராணுவமும் இன்னமும் பலவீனமானவையாகவே இருக்கின்றன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையே நடக்கும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முறியெடுப்பதற்காக இரு நாட்டு காவல்துறை அதிகாரிகளும் அண்மையில் புதிய உடன்பாடு ஒன்றை எட்டியிருந்தனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சில தினங்களுக்கு முன்னர் இந்தியா சென்றிருந்த இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் டிஐஜி பூஜித் ஜெயசுந்தர, இலங்கை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் இயக்குநர் SSP கமல் சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு இந்திய போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் தலைவர்களையும் தென்னிந்திய பிராந்திய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருக்கின்ற போதிலும் புதிய உடன்பாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்டிருக்கின்றன. இதன்போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் பிபிசியிடம் விளக்கம் அளித்தார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண.
சனிக்கிழமை மதுரா விவாதத்தால் புத்தி துறத்துருவு மாறுக்கிறேன்.
போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பான புலனாய்வு தகவல்களை உடனடியாக பரிமாறிக்கொள்வது இந்த இணக்கப்பாட்டில் முக்கியமானது. கடல் மார்க்கமாக போதைப்பொருட்கள் கடத்தப்படும் போது அது தொடர்பில் ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொள்வது என்பது இன்னொரு விடயம். அதே போல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்ற போது அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது 3வது விடயம். இந்த 3 விடயங்கள் தொடர்பில் தான் இலங்கை இந்திய அதிகாரிகளிடத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண. குறிப்பாக கேரளா, கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பிராந்தியங்கள் ஊடாக இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்படும் போது இருநாட்டு அதிகாரிகளும் புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பிலேயே இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறை கூறுகின்றது.
கேரள தமிழ்நாடு ஹராதமாய் லபேனி நமது வர்த்தமானதி பிரதான வருஷம் மத்ரவிய லபேனி பாகிஸ்தானே ஹரா.
கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்தப்படுகின்ற போதைப் பொருட்கள் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களூடாகவே கொண்டுவரப்படுவதாக கூறிய காவல்துறை பேச்சாளர் இலங்கைக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களில் அதிகமானவை பாகிஸ்தானிலிருந்தே வருவதாகவும் கூறினார். அதேபோல இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் இந்தியா ஊடாகவே வேறு நாடுகளுக்கு சென்று தலைமறைவாகி வருவதாகவும் இலங்கை காவல்துறை கூறுகின்றது. வேறு நாடுகளைச் சேர்ந்த கடத்தல்காரர்களும் வேறு மார்க்கங்களில் இலங்கைக்கு போதைப் பொருளை அனுப்பிவிட்டு இந்தியா ஊடாக இலங்கைக்குள் நுழைந்து விடுவதாகவும் காவல்துறை பேச்சாளர் பிபிசியிடம் சுட்டிக்காட்டினார். இந்தியாவுடனான புதிய உடன்பாடுகளின் பலனாக நேற்றிரவே பாகிஸ்தானைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரை உடனடியாக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருப்பதாகவும் போலீஸ் பேச்சாளர் கூறினார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கு ஏதுவாக இலங்கை ஒரு இடைப்பட்ட மையமாக செயற்படுவதாகவும் விமர்சனங்கள் இருந்து வருகின்றன. ஆனால் அப்படியான தகவலை இன்னும் உறுதி செய்ய முடியாதிருப்பதாக இலங்கை காவல்துறை கூறுகின்றது. லைபீரியாவுக்கு அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருந்த பெருந்தொகை ஹெரோயின் போதைப்பொருள் கொள்கலன் ஒன்று 6 மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் சிக்கியிருந்தமை இங்கு நினைவு கூறத்தக்கது. ஐநா போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பணியகத்துடன் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சர்வதேச இணக்கப்பாடுகளின்படி இலங்கைக்கு வருகின்ற வர்த்தக சரக்கு கொள்கலன்களில் தேடுதல் நடத்தும் புதிய வேலைத்திட்டம் ஒன்று இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் இயக்குநர் கே கமகே பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
அப்படி எஸ்டிமேட் கிளாமே ஹெரோயின் யூசர்ஸ்ல 40,000-50,000 அத்தையும் சொல்லுவாங்க.
இலங்கையில் போதைப் பொருளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 40,000-50,000 வரையில் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் நாய்க்கடிக்கு உள்ளுவாவுணரின் எண்ணிக்கை திடீரென்று அதிகரித்திருப்பது ஏன் என்பது குறித்த தகவல்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ் மாவட்டத்தில் நாய்க்கடிக்கு உள்ளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனால் அவளை கவனித்து சிகிச்சை அளிப்பதற்கென விசேட பிரிவு ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாத்திரம் நாய்க்கடிக்கு உள்ளாகியவர்கள் நாளாந்தம் 40 பேர் சிகிச்சைக்கு வருவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நமது போதனா வைத்தியசாலைக்கு சுமார் 40 நோயாளிகள் தினமும் இந்த நாய் பூனை போன்ற விலங்குகளினால் கடிபட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள். எனவே அவர்களுக்குரிய தடுப்பூசி வகைகளை கிரமமாக ஏற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நீர் நிரப்பு உருவாகினால் அது வந்து 100% இறப்பில தான் முடியும். ஏனென்றால் அதற்குரிய மருந்து வகைகள் இல்லை. எனவே அவற்றை வந்து நாங்கள் மிகவும் விரைவாகவும் முழுமையாகவும் நோயாளிகளுக்கு வழங்க வேண்டிய தேவை. இதற்கு முதல் நாங்கள் 24 போர்டுக்கு தான் அந்த நோயாளிகளை அனுப்பி நீண்ட நேரத்தின் பின் தான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அவர்கள் விபத்து சிகிச்சை பிரிவு ஏற்கனவே உள்ள நோயாளிகளுடன் அவர்களையும் சேர்த்து எங்களுக்கு கையாள்வது கஷ்டம். எனவே அதை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு புதிய விலங்கு எதிர்ப்பு நோய் பிரிவு ஒன்றை நமது வெளிநோயாளி பிரிவுக்கு அண்மையாக ஆரம்பித்து நிற்கின்றோம். இதன் மூலம் நோயாளிகள் உடனடியாகவே சிகிச்சையை பெற்று வீடு செல்லக்கூடியதாக இருக்கு
என்றார் டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜா அவர்கள். நாய்க்கடிக்கு உள்ளாகி வருபவரை தடுப்பூசி ஏற்றப்பட்ட நாய் கடித்ததா அல்லது தெருவில் பராமரிப்பற்ற நாய் கடித்ததா என்பதை கேட்டறிந்து அதற்கேற்ற வகையில் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. விசர் நாய் அல்லது தெருவில் திரிகின்ற பராமரிப்பற்ற நாய் கடித்திருந்தால் நோயாளிக்கு நாய்க்கடிக்கு ஊசியும் பின்னர் தொடர்ந்து தடுப்பூசியும் ஏற்ற வேண்டி இருக்கும் என்று டாக்டர் ஸ்ரீபவானந்தராஜா கூறுகின்றார். முதலாம் நாள், 3ஆம் நாள், பின்னர் 7ஆம் நாள், அதனை அடுத்து 28ஆம் நாள் என்று இந்த தடுப்பூசி தொடர்ச்சியாக குறிப்பிட்ட தினங்களில் ஏற்றப்படும் என்றும் குறிப்பிட்ட அவரிடம் பெருமளவானோர் நாய்க்கடிக்கு உள்ளாகுவதற்கான காரணம் என்ன என கேட்டேன்.
உண்மையில மகிந்த சிந்தனையின் கீழ் நாய்களை கொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்கின்றது. எனவே நாய்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கின்றது. தெருவில் வைத்தியசார வளவில் ஒவ்வொரு வீட்டிலுமே நாய்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது. இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது.
நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு வேறு நடவடிக்கைகளை தான் அவர்கள் எடுக்கவில்லையா? அதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லையா?
யாழ்ப்பாணம் மாநகர சபையும் வேறு மிருக வைத்திய பிரிவும் நாய்களுக்கான அந்த இனவிருத்தி தடை சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் காலை நாய்கள் எண்ணிக்கை குறையும், ஆனால் அது உடனடியாக குறையாது, கொஞ்சம் காலம் அதுக்கு பொறுத்து இருக்க வேண்டும்.
சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த 40 பேர் ஒரு நாளைக்கு வைத்தியத்துக்கு வருகின்றார்கள் என்ற விடயம் வந்து, அந்த 40 பேரும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா, அல்லது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்ற நிலையில வெளி மாவட்டங்களிலிருந்தும் இந்த சிகிச்சைக்காக மக்கள் அங்கு வருகிறார்களா?
வெளி மாவட்டங்களிலிருந்து பொதுவாக இந்த வைத்தியத்துக்காக வருவது குறைவு, ஏனால் அந்தந்த வைத்தியசாலையில் இதற்கான வைத்திய வசதிகள் உண்டு. எம்மை பொறுத்தவரை யாழ் மாவட்டத்தில் தான் நிவாரணமாக இருக்கின்றது நோயாளிகளை பொறுத்தவரை
என்றார் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுக நிறுவனருமான அண்ணா அவர்களுக்கு அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தில் அளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி இன்று இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். திமுக திடீரென்று இப்படி ஒரு கோரிக்கை ஏன் எழுப்புகிறது என்பது குறித்து அந்த கட்சியின் வெளியீட்டு செய்தியாளர் திருச்சி செல்வேந்திரன் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஒரு கோரிக்கை வைப்பதற்கு திடீரென்று முன்பின் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோரிக்கை என்பது தேவைப்படுகிற போது அல்லது தோன்றுகிற போது வைக்கப்படுவதுதான். அதன்படி இந்த அண்ணா அவர்களுக்கு சற்று காலதாமதமாக இருப்பதாக நினைத்தாலும் இந்த கோரிக்கை நியாயமானது.
கடந்த காலத்தில் ஏற்கனவே இந்த விருது பாரத ரத்னா விருது என்பது தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவருக்கெல்லாம் அரசியல் ஆசானாகவும் அவரை விட பெரியவராகவும் பரவலாக பார்க்கப்படும் அண்ணா அவர்களுக்கு இப்பொழுது பாரத ரத்னா கொடுப்பது என்பது அவ்வளவு உசிதமாக இருக்காது என்கிற ஒரு சில விமர்சனங்களும் இருக்கிறது.
எதை குறித்து விமர்சனங்கள் இருக்கும்? உதாரணமா ஃபீல்டு மார்ஷல் விருதே மனக்ஷாவுக்கு கொடுத்தாங்க. அவருக்கு முன்னாலே சீனியராக இருந்த பல காரியங்களை எல்லாம் செய்த கரியப்பாவுக்கு அது கொடுக்கப்படவில்லை. பிறகு மனக்ஷாவுக்கு பிறகு கரியப்பாவுக்கு கொடுக்கப்பட்டது. இது போல முன்பின் ஆவதனாலே ஒரு காரியத்தில் தவறு என்று சொல்வதற்கு சர்ச்சைக்கு இடமில்லை.
உங்கள் மீது ஏன் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அல்லது விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால், கிட்டத்தட்ட 1996 தொடர்ந்து திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது, மந்திரி சபையிலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்திலெல்லாம் அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்பொழுது திடீரென்று இப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்படுவது விமர்சனத்திற்கு உள்ளாகத்தானே செய்யும்?
எந்த கோரிக்கை வைத்தாலும் அது விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செய்யும். ஒரு கோரிக்கை வைப்பதற்கு இந்த ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்குள் இந்த ஆண்டு வரம்புக்குள் அந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்றெல்லாம் விதிகளோ பழக்கமோ சம்பிரதாயமோ கிடையாது. ஆகவே இந்த கோரிக்கை இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த கோரிக்கை இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வைக்கிறோம்.
அண்ணா அவர்களுக்கு என்னென்ன காரணங்களால் இந்த விருது வழங்கப்பட வேண்டும் என்று திமுகவும் நீங்களும் கருதுகிறீர்கள்?
அவர் வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி, அதற்காக நிறைய போராட்டங்களிலே கலந்து கொண்டவர், நிறைய எழுதினவர், பேசினவர், இயக்கங்கள் நடத்தினவர். தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா அளவுக்கு சமீப காலத்தில் அவ்வளவு அதிகமான போராட்டங்களில் கலந்து கொண்ட அல்லது களங்களில் நின்ற ஒரு தலைவர் என்பது கிடையாது.
நீங்கள் இப்படி கூறும் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் உங்களுக்கு அரசியல் எதிர்நிலையில் இருப்பவர்கள் சில விமர்சனங்களை முன்வைக்கலாம். அவர் வந்து நாட்டின் பிரிவினையை கோரியவர், பிரிவினையை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் நீடிக்கின்றன என்றே கடைசி வரை அவர் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு பாரத ரத்னா என்கிற இந்திய அரசின் உயரிய சிவில் விருதை கொடுப்பதற்கு ஒரு முரண்பாடு இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு.
பாரத ரத்னா விருது பெறுகிறவர்கள் இது போன்ற கோரிக்கைகளை வைத்தவராக இருக்கக்கூடாது என்று விதி கிடையாது. அவர் பிரிவினை கோரிக்கை வைத்தவர், பிறகு பிரிவினை கோரிக்கையை சமரசம் செய்து கொண்டவர். ஆனால் இது வந்து ஒரு தடையா பாரத ரத்னா கோரிக்கைக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை வைத்தவர் பேசியவர் என்பது ஒரு தடையா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி நினைத்தால் அது பொருத்தமும் இல்லை.
திமுகவின் வெளியீட்டு செயலாளர் திருச்சி செல்வேந்திரன். இந்திய அரசின் சார்பில் சிறார்களுக்கான இலக்கியவாதிகளுக்கு அளிக்கப்படும் பால சாகித்ய அகாதமி விருது தமிழில் இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் ஆசிரியரான இந்த எழுத்தாளருக்கு இந்த விருது பெறுவது குறித்து ஆயிஷா நடராஜன் என்ன கருதுகிறார் என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அந்த விருது கொடுத்திருப்பது குழந்தைகள் இலக்கியம் தமிழில் அங்கீகரிக்கப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்குமான ஒரு முக்கியமான மைல்கல். குழந்தைகள் பொதுவாக வாசிப்பதில்லை, தொலைக்காட்சி போன்றவற்றில் அவர்கள் மூழ்கிவிட்டார்கள் என்று ஒரு பொதுவான பேச்சு இருக்கிறது. அது அப்படி அல்ல. நல்ல புத்தகங்கள் கொடுக்கப்படும் போது கண்டிப்பாக குழந்தைகளின் வாசிப்பு பழக்கம் எங்கும் போய்விடவில்லை என்பதற்கான அடையாளமாக நான் இந்த பரிசை கருதுகின்றேன். இந்த புத்தகம் உண்மையிலேயே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் ஃபேண்டசி என்று சொல்ல வேண்டும். விஞ்ஞான விக்ரமாதித்தன் கதைகள் என்கிற இந்த நூல் விக்ரம் வேதாள் கதைகளை நான் அறிவியலை புகுத்துவதற்கு பயன்படுத்தியிருக்கிறேன். விக்ரமாதித்யன் ஒரு டெட் பாடியாக எடுத்துக்கொண்டு போய் பிணங்களாக எடுத்துக்கொண்டு போய் அவை ஈமக்கிழமைகள் செய்யும் பொழுது வேதாளம் கேள்வி கேட்பது போகவும் அந்த புதிருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அப்படி வரும்பொழுது அந்த நபர் எப்படி இறந்து போனார் என்பதை பற்றி வேதாளம் விளக்கும். அதற்கு அவர் வந்து இவருக்கு சர்க்கரை நோய், இந்த நோய் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த நோய்க்கான மருந்தான இன்சுலின் போன்றவற்றை எப்படி கண்டுபிடித்தார்கள், அதுக்கு அந்த விஞ்ஞானிகள் யார், அந்த மருத்துவத்துறையில் நடந்த சாதனைகள் குறித்து பேசி அந்த புதிர்களுக்கு அவர் விடை சொல்வார். இப்படி 12 விதமான இந்த நவீன காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடிய நோய்களை பற்றி குழந்தைகளுக்கு மிக சாதாரண மொழியிலே எடுத்துச் சொல்வதற்கு இந்த விக்ரமாயத்தன் வேதால் கதையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதுதான் இந்த புத்தகத்தின் அடிப்படை. குழந்தைகளுக்கான இந்த புத்தகம் இதுவரையில் தமிழில் 16,000 பிரதிகள் விற்பனையாகி இருக்கிறது கிட்டத்தட்ட. அப்படிப்பட்ட இந்த புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது.
நீங்கள் எப்போதிலிருந்து குழந்தை இலக்கியத்தை படைப்பதற்கு என்று முழு நேரமாக அல்லது அதிகபட்ச கவனம் செலுத்த ஆரம்பித்தீர்கள், என்ன காரணத்திற்காக?
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவியல் இயக்க கூட்டத்தில் குழந்தைகளோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகள் அதிகம் வாசிப்பதில்லை என்று அந்த தலைவர் சொன்ன பொழுது ஒரு மாணவன் எழுந்து நின்று நான் வாசிக்க தயாராகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு புத்தகம் கொடுங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சி என்னை மிகவும் நிகழ வைத்தது. ஏனென்றால் பொதுவாக குழந்தைகளுக்கு தமிழில் இருந்த புத்தகங்கள் எல்லாம் நம்முடைய புராண கதைகள், நாம் வைத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் ராமர் கதைகள், அப்புறம் அவர்களுக்கு நிறைய நீதிகளை சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தது. என்னை பொறுத்தவரை என்ன நினைத்தேன், நீதிகள் குழந்தைகளுக்கு தேவையில்லை, பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லித்தந்தால் குழந்தைகளை விட பெரியவர்கள் அதிகம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தால் எந்த குழந்தையும் கொலை செய்வதில்லை, இப்படி நீதிகள் சொல்வதை விட குழந்தைகள் மிகவும் விரும்புகின்ற அந்த ஃபேண்டசி, கற்பனவாத உலகம், கிரியேட்டிவிட்டி, படைப்பாக்கம் போன்றவற்றை நோக்கி எழுத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பி சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதி கொண்டிருந்த நான், உண்மையிலேயே பெரியவர்களுக்காக எழுதி கொண்டிருந்த நான் குழந்தைகளுக்காக எழுத வேண்டும் என்று தனியாக என்னை உருவாக்கி கொண்டு நாகா, மலர் அல்ஜிப்ரா, circus.com போன்று இன்றைக்கு ஸ்லாங், எப்படி குழந்தைகளுடைய ஸ்லாங் இன்று தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு ஸ்லாங் தான் இப்போது குழந்தைகள் பேசுகின்றார்கள் தமிழகத்தில், அந்த ஸ்லாங்கை பயன்படுத்தி அவர்களுடைய இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் நோட் அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குழந்தைங்க பையிலிருந்து எடுத்து நாம் கொடுக்கக்கூடிய தலைப்புகளாக, அவர்கள் பார்த்தவுடன் எடுக்கக்கூடிய புத்தகங்களாக மிகவும் நுணுக்கமாக செயல்பட்டு குழந்தைகளிடம் நாம் சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த கதைகளின் உள்ளே நாம் தமிழினுடைய புராதனத்தையும் தமிழினுடைய வரலாற்றையும் நம்முடைய பழங்காலத்து கதைகளையும் இணைத்துதான் நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் குழந்தைகளினுடைய இலக்கியத்துக்குள் நுழைந்ததும் அதன் அடிப்படையில் செயல்பட்டதும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 42 புத்தகங்கள் குழந்தைகளுக்காக நாம் அறிவியலும் படைப்பாக்கமும் இலக்கியமும் கலந்து எழுதியிருப்பதும் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்.
தமிழின் குழந்தைகளுக்கான எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் அவர்களின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசை நேயர்கள் கேட்கலாம். அடுத்து, தமிழக தலைநகர் சென்னை உருவாகி 375 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி சென்னை செய்தியாளர் முரளிதரன் தயாரித்து வழங்கும் பெட்டகத் தொடரின் 3வது பகுதியை நேயர்கள் கேட்கலாம்.
இப்போ நாம வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நீதி கட்சியினுடைய மூத்த முன்னோடி தலைவர்களை பற்றியோட அவங்களுடைய
இது இன்று காலையில் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் சிலர் சென்னை தியாகராய நகரில் இருக்கும் பெரியார் சிலை அருகில் திராவிட இயக்க தலைவர்களை நினைவு கூர்ந்து பேசிய உரை. சென்னையின் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் திராவிட இயக்க நீதி கட்சி சார்ந்த தலைவர்களை நினைவு கூறும் வகையில் ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டவர்கள் தியாகராய நகர் பகுதியில் இருக்கும் நடேசன் சிலை, சர்பிட்டி தியாகராஜர் அரங்கம், தணிகாசலம் சாலை, பெரியார் சிலை ஆகிய பகுதிகளில் நின்று இந்த மூத்த திராவிட இயக்க நீதி கட்சி தலைவர்களை நினைவு கூர்ந்தனர். தியாகராய நகர் என்ற ஒரு சிறிய பகுதியில் இத்தனை திராவிட இயக்க தலைவர்களின் நினைவு சின்னம் இருப்பதை பார்த்தாலே நீதி கட்சி, திராவிட இயக்கம் ஆகியவற்றின் வளர்ச்சியில் சென்னை எவ்வளவு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என்பது புரியும். தமிழக சமூக மறுமலர்ச்சியில் சமூக நீதி பயணத்தில் சென்னையின் பங்கு மிக முக்கியமானது என பட்டியலிடுகிறார் மூத்த பத்திரிகையாளர் பன்னீர்செல்வம்.
சென்னையில் துவங்கி தமிழகம் முழுவதும் பரவிய விஷயங்கள் வந்து முதல் விஷயங்கிறது வந்து மொழி அடிப்படையில் ஏற்படக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பது, அது வந்து சென்னையில் தான் தோன்றியது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அதிகார பகிர்வு. மூணாவது முக்கியமான விஷயம் வந்து அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய கூறுகளை வைத்து கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள். இதிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு முழுமையான புரட்சிங்கிறதுக்காக காத்துட்டே இல்லை. இவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் தான். இன்னைக்கு இதை தள்ளுவோம், நாளைக்கு இதை தள்ளுவோம், நாளன்னைக்கு அதை தள்ளுவோன்னு முட்டுகளை கட்டி வைத்து கட்டி வந்து வளர்ந்து வந்த ஒரு விஷயமாக தமிழக சூழலில் ஏற்பட்டது. இதெல்லாம் தான் சென்னை கொடுத்த முக்கியமான பாடங்கள்.
1919 வருடம் நவம்பர் மாதம் 20 சென்னையில் இருக்கும் விக்டோரியா பொது அரங்கில் நடந்த ஒரு கூட்டம் அதற்கு பின் வந்த ஆண்டுகளில் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதியது. ஏன் இந்திய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும் சொல்லலாம். அந்த கூட்டத்தில் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் இருக்கும் பிரசித்தி வாய்ந்த பிராமணரல்லாத தலைவர்கள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் தான் பிராமணரல்லாதவர்களின் நலனை பாதுகாக்கவென ஒரு அமைப்பை உருவாக்குவதென தீர்மானிக்கப்பட்டது. அந்த சங்கம்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். திராவிட இயக்க ஆய்வாளர்களை பொறுத்தவரை தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோன்றுவதற்கு காரணமே சென்னையின் தென்பகுதியில் தோன்றிய மற்றொரு சங்கம்தான் என்கிறார்கள். அன்னிபெசன்ட் அம்மையாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஹோம் ரூல் இயக்கம் உயர் ஜாதியினர் மேலாதிக்கத்தை முன்னிறுத்திய நிலையில் அதற்கு எதிராக தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோன்றியது என்கிறார்கள். பின் தோன்றிய திராவிட இயக்கங்களுக்கு இந்த நலச்சங்கமே அடிப்படையாக அமைந்தது. இதேபோல தென்னிந்தியா முழுவதையும் ஒருங்கிணைத்து திராவிட நாடு என்ற பெயரில் தனி பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தும் சென்னையில் தான் முன்வைக்கப்பட்டது. இதற்காக தஞ்சாவூரிலிருந்து சென்னை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறார் மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியருமான விஜய்சங்கர்.
அந்த நேரத்தில் வந்து தனித்தமிழ் இயக்கமும் நீங்க சொல்ற சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் சமூக நீதி இயக்கமும் வந்து ஒரே புள்ளியில வந்து சந்திக்கிறாங்க. அதுக்காக வந்து என்னன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று நடக்கிறது. அது தஞ்சாவூர்ல இருந்து கடற்கரை ஒட்டி வந்து இங்க சென்னையிலதான் வந்து அந்த எல்லாருமே மீட் பண்றாங்க. அந்த அதுல ஆனா சென்னைக்கு வந்துதான் இங்க இருந்த கடற்கரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிக்ளேர் பண்றாங்க திராவிட நாடு கோரிக்கை. அது வந்து பரவலாக இருந்த ஒரு உணர்வு வந்து சென்னையிலதான் குவியுது. வந்து சென்னையிலிருந்து அந்த டிக்ளரேஷன் வருது.
ஆனால் அந்த பயணம் சென்னையில் முடிவடைந்ததை போல அந்த கருத்தாக்கமும் சென்னையை தாண்டி செல்லவில்லை என்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளரும் பேராசிரியருமான ராமசாமி.
அதான் பிற பகுதியெல்லாம் வரவேற்பு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இதை புரிஞ்சுக்கிறவங்களால முடியல. அதனால சென்னையோட இருந்துருச்சு, திராவிட நாடு கோரிக்கை சென்னையோட இருந்துருச்சு. மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல திமுக முயற்சி செய்தாலும் ஆனா வந்து அந்த திராவிட நாடு திருவிழா கோரிக்கை அங்க சரியா வளரல, அந்த மக்கள் உணரவில்லை. அது சென்னையோட சுருங்கி போச்சு.
1930 பிற்பகுதியில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமும் சென்னையில் தான் மையம் கொண்டது. அதற்கான காரணத்தை சொல்கிறார் பன்னீர்செல்வம்.
இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது தமிழகம் முழுவதும் உணர்வு பூர்வமாக இருந்தாலும் தலைமையகமாக சென்னை தான் இருந்திருக்கு. இங்கே வந்து இப்போ மறைமலையடிகள் வந்து இங்கே பல்லாவரம்ல தான் இருந்திருக்காங்க, திருவிக்கா வந்து சென்னையில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கான கருத்தாக்கம் கொடுத்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த நகரத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ இந்த நகரம் ஏன் முக்கியமாகுதுன்னா, தலைநகரத்திற்குள்ளிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு குரல்ன்றது மாநிலம் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் வந்து மாநிலத்தின் ஒரு பகுதியிலிருந்து வருவதிலிருந்து பரவுறதை காட்டிலும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறது வந்து இயல்பு. அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் நடந்திருக்கு.
1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் சென்னையே முன்னிலை வகித்தது. இந்திக்கு எதிராக தமிழகம் முழுவதுமே கிளர்ந்தெழுந்தாலும் சென்னையில் தான் அது மையம் கொண்டிருந்தது என்று சுட்டிக்காட்டுகிறார் ராமசாமி.
இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் பொங்கி எழுந்தது. ஆனால் சென்னை அதற்கு வழிகாட்டியது. சென்னையில்தான் தலைமை இருந்தது. தமிழ்நாடு மாணவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழுன்னு ஒண்ணு சென்னையில்தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பித்து அந்த தமிழ்நாடு மாணவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழு தான் முதலமைச்சரை பக்தர்களுக்கு சந்தித்து பேசியது, அடுத்த போராட்ட திட்டங்களை அறிவித்தது. ஆகவே சென்னை தான் இந்திய போராட்டத்திற்கு தலைமையகமாக இருந்தது.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் துவங்கி கன்னியாகுமரி வரை சென்னை ராஜதானி என்பது விரிந்து பறந்திருந்தாலும் அரசியல் இயக்கங்கள் இங்கேதான் மையம் கொண்டிருந்தன. அதேபோல சமூக நீதி இயக்கங்களும் இந்த சென்னையில் தான் மையம் கொண்டிருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சியில் புனித ஜார்ஜ் கோட்டை அதிகார மையமாக உருவெடுத்ததுதான் இதற்கு காரணம் என்கிறார் விஜய்சங்கர்.
பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இருந்தப்போ சென்னைங்கிற நகரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்க வந்து போர்ட் சென்ஜார்ஜ் வந்து ஒரு சென்டரா உருவாக்குறாங்க. அங்கதான் புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ் வரும்போது அங்க வந்து அவங்க வந்து லோக்கல் பீப்புளை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்வால்வ் பண்றதும் போது பல இடங்கள்ல வந்து தல மட்டங்களில் லோக்கல் தலைவர்கள் உருவாகிறாங்க. ஆனா எல்லாருமே வந்து ஒரு காலத்துல வந்து சென்னையை நோக்கி வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா சென்னையிலதான் அரசாங்கம் மையம் கொண்டிருக்கிறது. இதனாலதான் வந்து சென்னைங்கிறது வந்து ஒரு ஒரு சென்டரா எமர்ஜாரு.
சமூக நீதி இயக்கங்கள் மட்டுமல்லாமல் மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கமும் கூட சென்னையில் தான் உருவெடுத்தது. அரசியல் மற்றும் வர்த்தக தலைநகரமாக இருக்கும் சென்னையிலிருந்து குரல் எழுந்தால் தென்னிந்தியா மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே கேட்கும் என்பது கூட இதற்கு காரணமாக இருக்கலாம்.
சென்னை நகரம் தோன்றி 375 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டிய பெட்டகத்தொடரின் மூன்றாவது பகுதியை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சென்னை செய்தியாளர் முரளிதரன். நேயர்களே, இந்த பெட்டகத்தொடர் காரணமாக வழமையாக ஞாயிறு தோறும் ஒலிபரப்பாகி வந்த நாகரிக கோமாளிகள் தொடர் இன்று இடம்பெறவில்லை. அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வழமை போல அந்த தொடர் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.